பூவின் நாற்றம் போர்ந்து உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு எளிவந்து அருளி அழிதரும் ஆக்கை ஒழியச் செய்த ஒன்பொருள் இந்த எனக்கு எளிவந்து இருந்த நன் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி ஆற்றார் இன்பம் அலர்ந்து அலை செய்ய போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன். இந்த பாடல்ல இந்த தொடர்கள் நமக்கு அவருடைய ஆனந்த அனுபவத்தை எடுத்து சொல்லுகின்ற வண்ணமாக அமையப்பெற்ற இடம். பூவின் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும், பூவின் நாற்றம் என்பது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டா பூ முழுக்க இருக்கும் அவனுடைய நாற்றம். அதுபோல சிவத்தினுடைய மனம் என்பது சிவனுள் நிறைந்து இருப்பது அப்படிங்கறத இங்க சொல்லுகிறார். எனவே சிவனுக்குள் சிவமனம் போல் என்பது காளி தாண்டவராயர் என்று சொல்லக்கூறுவருடைய உரை. எனவே நாற்றத்தை முதலாக வைத்து பூவை விரும்புவதும் என்ன வாசனை ரொம்ப நன்றாக இருக்கிறது ஐயா, இந்த வாசனை இன்ன மலருடையது அப்படியா, அந்த மலரை காண்பதும். எனவே வாசனையை நுகர்ந்து அந்த வாசனையின் வாயிலாக மலரை கண்டு அந்த மலர் இந்த வாசனை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று விரும்புதல். அது மாதிரி இங்க அந்த பூவினுடைய நாற்றத்தை சொல்கிற, நாற்றத்தை முதலாக வைத்து பூவை விரும்புவதும் அறிவதும் போல இறைவனை முதலாக வைத்து வெண்முதலிய பூதங்களை விரும்புவதும் அறிதலும் வேண்டும் என்று குறிப்பை வழங்கியிருக்கிறார்கள் முன்னுரையாக்கார், முன்னுரை சொல்லுகின்ற பெரியவர்கள். எனவே மலரின்கண் நாற்றம் போல், சைவ சித்தாந்தம் இந்த சொல்ல ரொம்ப அழகா எடுத்து காட்டுங்க, மலரின்கண் நாற்றம், மலர் நாற்றம், இந்த ரெண்டுக்கும் குண குணி என்று சொல்லப்படுவது. மலரின்கண் நாற்றம் எப்படி நிறைந்திருக்கிறதோ அதுபோல ஆன்ம அறிவின்கண் சிவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுவது. இதுல மனம் என்பது இங்க காட்டப்படுகிற நிலை ஆன்மாவின் சிவம் விளங்கி தோன்றுகிற நிலை. ஆனா பொதுவா சொல்லுகின்ற பொழுது பூ நாற்றம் என்று எடுத்துக்கொண்டால் மலரும் மலருங்கண் வாசம் என்பது குண குணி சம்பந்தம் என்று சொல்லப்படுவது. மலரும் நாற்றம் பிரிக்க முடியாது, அதுபோல சிவசக்தி என்பது பிரிக்க முடியாதது அப்படின்னு சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகிற உவமை. அதை இங்க எடுத்துக்கொண்டார், பூவின் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் இன்று எனக்கு எளிவந்து அருளி, அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பெருமான் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இருக்கிறதே அவன் எனக்கு எளிவந்தவனாக எங்கு எனக்கு அருள் செய்வதற்காக இவ்வாறு எளிவந்து இருக்கக்கூடிய பெருமானாக எனக்கு அருள் செய்கின்றார். எவ்வளவோ உயர்ந்தவன் ஆனா எனக்கு வந்து அருள் செய்வது எளிவந்த பிரானாக வந்து அருள் செய்கிறான். எனவே இன்று எனக்கு எளிவந்து அருளி எனக்கு அருள் செய்கின்றான். யாரு? பெருமையில்லாதவனாகிய எனக்கு, இந்த உடலில் கட்டுப்பட்டு கிடக்கக்கூடிய எனக்கு தன்னுடைய பெரும் கருணையை தருகிறான் என்பதை சொல்கிறார். எனவே எளிவந்து அருளி அந்த பெருமை இருக்கிறதே அந்த பெருமையாகிய நிலை என்று குறித்திருக்கின்றார். அந்த பெருமான் என்னை ஆட்கொண்டான், எளிவந்த நிலையில் ஆட்கொண்டான். அப்படி ஆட்கொண்டு என்ன செய்தான் கேட்டா, அழிதரும் ஆக்கை ஒழிய செய்து, அழிகின்ற உடல், நம்முடைய உடம்பு அழிந்து போகின்ற உடல், ஆக அழியும் உடல்களை எடுப்பதாகிய பிறவியை ஒழித்து அழிதரும் ஆக்கை ஒழிய செய்து. எனவே பிறவியை ஒழித்து அழியும் உடலையும் நீக்கி, இந்த உடல் பசு கரணங்களாக இருக்கக்கூடிய உடம்பை தன் கருணையின் காரணமாக பதிகரணங்களாக ஆக்குதல். எனவே அவ்வாறு சிவகரணங்களுள்ள உடம்பை தந்தான் என்று குறிப்பு. நம்முடைய பெருமக்கள் வரலாற்றில் பாத்தீங்கன்னா அப்பர் பெருமான் இது போல ஒரு நிகழ்வு அவருக்கு நடைபெற்றது அப்படிங்கறத, அவர் கைலையில உடல் தேய, நெஞ்சு தேய, கால் தேய, உடல் உறுப்புகள் அனைத்தும் தேய பெருமானை காண செல்கிறார். அப்ப அசைவற்ற ஒரு நிலை, உடம்பை அதற்கு மேல் அசைக்க முடியாத ஒரு நிலை. அப்பொழுது பெருமான் முனிவர் வடிவத்தில் தோன்றி, எப்பா நீ எங்க போற அப்படின்னு கேட்டார். நான் தென்னகத்திலிருந்து வரேன், இறைவனை காண்பதற்காக போறனர். அப்பதான் சொன்னார், உன் போன்ற மானிடர்களுக்கு கையிலை அவள் எளிமையானது அல்ல, எனவே திரும்பி செல் என்று குறிப்பிருப்பார். அப்ப என்னுடைய பெருமானை காணாமல் இந்த இடத்தை விட்டு திரும்ப மாட்டேனர். ஆளும் நாயகன் கைலை கண்டு இருக்க எல்லாம் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் அப்படி சொன்னார். இவருடைய உறுதிப்பாடு கண்ட பெருமான் பொய்கையிலும் மூழ்கி ஐயாத்தில் கான் என்று பணித்தார். பழுதில் சீர் ஐயாத்தில் கான், அந்த குளத்தில மூழ்கி ஐயாற்றில் எழுகின்ற பொழுது ஒளி பொருந்திய உடம்பை பெற்றார் என்று காட்டியிருப்பாருங்க சேக்கிழா பெருமான். நீங்க அந்த இடத்த போய் பார்த்து கொள்ளலாம். அதே போல நம்முடைய நம்பி ஆளுநர் சுருத்திக்கு வருகின்ற பொழுது அந்த குளத்துல மூழ்குன்னு பணிப்பார். ஒரு கண்ணை மட்டும் வைத்துக் கொண்டு இன்னொரு கண் வருகிற நிலையில் பல்வேறு தலங்களை வணங்கிக் கொண்டு வருகிற நம்பி ஆரூரர் திருத்துருத்தி திருத்தலத்துக்கு வந்து அந்த குளத்துல மூழ்குகின்ற பொழுது எழுந்த பொழுது ஒளி பொருந்தி உடம்பை பெற்றார் என்று குறிப்பு கொடுத்திருப்பார். பிறகு தானனை முன்படைத்தாங்க கூட ஊன் உயிர் வேறு செய்தான், அந்த உயிரை வேறு செய்தான் அப்படின்னு குறித்திருப்பார். நிறைய குறிப்புகள் உண்டு. அதுபோல மணிவாசக பெருமானுக்கு பசு கரணங்களாக இருந்த அந்த உடலை இறைவன் பதிகரணங்களாக ஆக்கினான். பதிகரணம் ஆகின்ற பொழுது என்ன அங்கனா உலகத்தை மறந்து இருக்கும் அந்த கரணங்கள், அவ்வளவுதான், காண்பதெல்லாம் சிவமாக இருக்கும். அப்படி பதிகரணங்களாக ஆகின்ற பொழுது நமக்கு எந்த ஒரு நிலையிலும் அந்த திருவுருளை தவிர வேறு நினைப்பு வாராது. அதுதான் இங்க சொல்லப்படுகிற நிலை. எனவே என்னை வந்து ஆட்கொண்டான், எளிவந்து ஆட்கொண்டான், அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த அந்த ஒன்பொருள் உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த பெருமான் எனக்கு இவ்வாறு வந்து அருள் செய்தான். ஒளிது அழிதரும் ஆக்கை ஒழிய செய்த ஒன்பொருள் இன்று எனக்கு எளிவந்து இருந்தனன் போற்றி, அப்படி எனக்கு இன்று வந்து அருள் செய்த திறத்தை நினைந்து அவனுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் போற்றுகிறேன், அவனுடைய திருவடிக்கு என்னுடைய வணக்கத்தை குறித்தாக்குகிறேன் என்று சொல்கிறார். இன்று அழிதர் என்று எனக்கு எளிவந்து இருந்தனன் போற்றி என்று குறிப்பிடுகிறார். அழிதரும் ஆக்கை செய்தோன், இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இங்க மேலே சொல்லப்பட்ட அழிதரும் என்பது அழிந்து போகின்ற உடம்பு. இந்த அழி என்பது இங்க சொல்லப்படுவது ஆனந்தம், களிப்பு என்று சொல்லப்படுகிற ஒன்று. எனவே சிறப்பு அகரம் போட்டீங்கன்னா அது அழி, அழிந்து போதல் அப்படின்னு பேர். கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு, இது ஆனந்தத்தினால் வருவது. எனவே இப்ப எனக்கு என்ன செய்திருக்கிறான் அப்படின்னு கேட்டா, அவன் வந்தான், என்னை ஆட்கொண்டான், ஆட்கொண்டதனால என்ன பண்ணியிருக்கிறான் கேட்டா, அன்பின் மிகுதியின் காரணமாக நெகிழ்ந்து போகின்ற ஒரு உடம்பை எனக்கு கொடுத்திருக்கிறான். நேற்று வரைக்கும் என்னுடைய உடம்பு என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கருவிகள், என்னுடைய புறக்கருவியாகட்டும் அகக்கருவியாகட்டும் நெகிழ்ந்து போகாததாக இருந்துச்சு. அவரே நீங்க பல இடங்களை பார்க்கலாம், கல்லா மனத்து கடைபட்ட நாயேன் என்று குறித்திருப்பார். இரும்பின் பாவை அணையனான் பாடேன், நின்று ஆடேன், அலறிடேன், உளறிடேன், ஆவிசோரேன், முனைவனே முறையோ என்று கேட்டிருப்பார். நான் எப்படி இருக்கேன்னா, இரும்பால் செய்யப்பட்ட பொம்மை போல இருக்கிறேன் அப்படின்னு அவர் பாடியிருக்கிறார். அப்படி இருந்த என்னை இப்ப என்னவாக ஆக்கிட்டா அப்படின்னு கேட்டா, தொடுகிற இடமெல்லாம் ஆனந்தம் ஊற்றெடுக்குமாறு ஆக்கிட்டா. இதாங்க டிகேயினுடைய விளைவு. குருநாதன் எனக்கு கிடைத்தான், என்னை ஆட்கொண்டான், ஆட்கொண்ட நிலையில் அழிந்து போகின்ற உடம்பை அழித்தான். வேற என்ன பண்ணுனா அப்படின் கேட்டா, ஆனந்தம் என்கின்ற அந்த அழி என்று சொல்லப்படுகின்ற அந்த உடம்பாக என்னை ஆக்கினார். அழிதரும் ஆக்கை சிறப்பு அகரம் போட்டீங்கன்னா அழிந்து போகின்ற உடம்பு. அதே இந்த லா லட்டுக்கு போற லா போட்டீங்கன்னா என்ன சொன்னீங்களா, அழி என்று ஆயிடும். ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழி. இப்ப இந்த லகரம் வரக்கூடாது, லகரமும் வரக்கூடாது, ரெண்டுக்கு இடையில் இருக்கிறா பள்ளி அதுக்கு அந்த லகரம் வரணும். அப்ப அந்த இந்த மூன்றுல நடுவில் இருக்கக்கூடிய ல அந்த ல வரணும். ல ல லி லி அந்த லி வந்தா தான் அலி தரும் ஆக்கை. இந்த நாக்கு மேல போய் மேல முட்டணுங்க, மேல முட்டி லி அப்படின்னு வரணும். லீன்னு வந்துச்சுன்னா பொருள் மாறிடும். லி அப்படின்னு நாக்குல முட்டாம வந்துச்சுன்னா பொருள் மாறிடும். நுனி நாக்குல சொன்னா அலி என்றாயிடும். நாக்கு முட்டாம மடித்து சொன்னீங்கன்னா அழி என்று அழிதல் என்கிற பொருளை வந்துடும். இந்த ரெண்டுக்கு இடையில இந்த நாக்கு கொண்டு நிறுத்தணும். அதுதான் ஆனந்தமுடைய உடம்பு. ஆனா நீங்க அதை சொல்கிற அழிதரும் ஆக்கை அன்பின் மிகுதியாக நெகிழ்ந்து போகக்கூடிய உடம்பை எனக்கு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறார். அழிதரும் ஆக்கை அந்த ஆக்கையை எனக்கு இப்ப கொடுத்திருக்கிறாங்க. அழிதரும் ஆக்கை செய்தோன் அந்த மாதிரி என் உடம்பை ஆக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாரு, ஊற்று இருந்து உள்ளம் கழிப்போன். ஊற்று இருந்து உள்ளம், என்னுடைய உள்ளத்தின் கண் அந்த ஆனந்தம் ஊற்றெடுத்து வருகிறது. அப்படி என் உள்ளத்துல ஆனந்தம் ஊற்றெடுக்குமாறு செய்திருக்கிறார். அப்படி செய்து என் உள்ளிருந்து மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறார். இப்ப என்னை மகிழ வைத்தவன் என்னுள் மகிழ்ச்சியோடு இருக்கிறான். கழிப்போன், அப்ப இங்க சொல்லப்படுகிற அந்த கழித்தல் என்பது ஆனந்தத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. கரங்குவிவார் உள் மகிழும் கோன், கரங்குவிவாருடைய உள்ளத்தின் கண் இருந்து மகிழ்பவன் அப்படின்னு ஒரு பொருள். கரங்குவிப்பாரை மகிழச் செய்பவன் என்று ஒரு பொருள் என்று சிவபுராணத்தில் நம்ம பார்த்தோம். கரங்குவிவார் உள் மகிழும் கோன், அந்த ரெண்டு பொருள் அந்த சொல்ல தந்து நிற்பதை நாம சிவபுராணம் படிக்கும்போது பார்த்திருக்கிறோம். அதனால இங்க ஆனந்தமாக இருப்பவன் என்னை ஆனந்தமாக ஆக்குகிறார். ஆக அழிதரும் ஆக்கை செய்த அந்த பெருமான் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா, அழிதரும் ஆக்கை செய்தனன் போற்றி ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன், என் உள்ளத்தின் கண்ணிருந்து ஆனந்தமாக என் உள் விட்டிருப்பவன். இதுதான் இங்க என்னுள் இருந்து மகிழ்கிறான்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்படி அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டா, இதுக்கு வேற ஏதாவது சான்று உண்டான்னு கேட்டா, செங்கன் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாததா. நம்மகிட்ட இருப்பது அவனுக்கு ஒரு ஆனந்தம், நமக்கு உண்மையில் ஆனந்தம் அவன்கிட்ட இருப்பதுதான் இல்லைங்களா. அவன் திருவடி கீழ் இருப்பது நமக்கு ஆனந்தம், நம்முள் இருப்பது அவனுக்கு ஆனந்தம். எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாததா, நம்மகிட்ட தான் இருக்குது அப்படின்னு பெருமான் மகிழ்ந்திருக்கிறார் என்பதை இங்கேயும் அதே கருத்தை பதிவு செய்கிறார். ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன், ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய. என் உள்ளத்தில இருந்து என் உள் அந்த ஆனந்தம் ஊற்றெடுக்குமாறு செய்கிறான். என்னால இந்த இன்பத்தை பொறுத்து கொள்ள முடியலைங்க. ஐயோ சாமி, இந்த பெருமான் பண்ற பாட்டு நீங்க சில நேரங்களில் பாத்தீங்கன்னா அன்பின் மேலீட்டினால ஐயோ இந்த அன்பு நம்மளால தாங்க முடியலீங்க அப்படின்னு சொல்ற ஒரு நிலை உண்டு. சில பேர் அன்பினால் ஏற்படுகிற தொல்லை தாங்க முடியலன்னு வருந்துவது ஒரு நிலை, அன்பினால் அந்த அன்பை நுகர முடியாம தடுமாறி நிற்கக்கூடிய நிலை உண்டு. மணிவாசகருக்கு அந்த அனுபவம் தான் ஏற்படுகிறது. ஐயோ இந்த சாமி என்ன வந்து படுத்துற பாடு இருக்குதே, ஏன் கேட்குறீங்க? ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறார், ஊற்று போல பெருகுகிறது. என் உடம்புக்குள்ள என்னால் அதை வைத்திருக்க முடியலங்கிறார். என் உடம்பு எனக்கு போய் பெரிய இன்பத்தை போய் எங்கிட்ட கொடுத்தா நான் என்னங்க பண்ணட்டும். அதுதான் சொல்லப்படுது, ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய. எப்படி கடல்ல அலை வந்து கரையில வந்து மோதுகிறதோ அதுபோல தாங்க முடியாத இன்பத்தை வெள்ள பெருக்காக ஏற்படுத்தி என்னுள் வந்து அது அலை செய்கிறதா. நினைச்சு பாருங்க, உடம்புக்குள்ள இருந்துகிட்டு மணிவாசகரால ஆனந்தத்தை தாங்க முடியலங்கிற நமக்கு என்னன்னா உடம்புல இருந்துகிட்டு துன்பத்தை தாங்க முடியலன்னு கிடக்கும். என்னைக்குதான் இந்த துன்பம் தீருவது அப்படி நாம நினைச்சிட்டு வருகிறோம். அவர் ஆனந்தத்துல இருக்கிறார். அந்த ஆனந்தம் கூட ஐயோ என்னால தாங்க முடியாத ஆனந்தமா இருக்குதே, நான் என்ன பண்ணட்டும் நினைச்சு. இதாங்க அங்க ஏற்பட்ட மாற்றம். அங்கு அவருக்கு ஏற்பட்ட மாற்றம் அதுதான். எனவே உடம்பினுள் ஆனந்தம் ஊறுமாறு செய்தார். இது ஞான அனுபவத்தினால் ஏற்படுவது ஒன்று. நமக்கு ஆனந்தம் புறப்பொருள் தான் இருக்கு. நம்மை போல இருப்பவர்களுக்கு புறப்பொருள் வகையாத்தான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். தொலைக்காட்சி பார்த்தல், அப்புறம் உணவு உட்கொள்ளுதல், இப்படி வெளியே போறது அங்க போறீங்க, இப்படி இதுதான் மகிழ்ச்சியா இருக்கும். இவைத்தை கடந்து நமக்குள்ளேயே ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை வந்திருக்கானா, நமக்கு என்ன பயிற்சி ஆகல. பயிற்சி ஆகின்ற பொழுது அந்த ஆனந்தத்தை எல்லோரும் அனுபவிக்கலாம். இன்னாருக்கு தான் உரியது என்பதல்ல, எல்லோருக்கும் உரியது. ஆனால் அது பக்குவம் முதிர்ச்சி காரணமாகத்தான் அனுபவிக்க முடியும். இது அவ்வளவு எளிதாக உணரக்கூடியது அல்லங்க. இது ஐந்தெழுத்து மந்திரத்தை இடையறாது சிந்திக்க சிந்திக்கத்தான் இந்த ஊற்று உள்ள பெருக்கடும். உள்ள அமுதம் ஊறு ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய சேய மாமல சேவடி கண்ணம் தென்னி மண்ணி திகழுமே என்பது சென்னிப்பத்து. உதாபார் இங்க பார், இங்க பார் அப்படின்னு சாமி அந்த உள்ள ஆனந்தத்தை அப்படி காட்டுகிறாராம். அதனால ஆனந்தம் அலை செய்ய ஆற்றா இன்பம் நினைச்சு பாருங்க. அப்படியே அப்புறம் சாமி வச்சு பாருங்க. வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தும் என் வேதனையாயின விளக்கியிடாய் ஆற்றே. அதுதான் ஆற்றேங்கிறார் முதல் பாடலையே. கூற்றா இனவாறு விளக்ககலீர் கொடுமை பல செய்தனன் ஆனறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதின் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கியிட ஆற்றேன். அவரும் ஆற்றேன்னு கதறாரு. யாரு? அப்பர் பெருமான். இவரும் கதறாரு, ஐயோ எனக்கு போய் இப்படி இன்பத்தை கொடுக்குறீங்களே சாமி, என்னால தாங்க முடியலேன்னு அழுகிறாருங்க மணிவாசக பெருமான். அவரும் அழுகிறாரு, இவரும் அழுகிறாரு. இவராலையும் தாங்கிக் கொள்ள முடியல, அவராலையும் தாங்கிக் கொள்ள முடியல. ஆனா ரெண்டு பேருடைய நிலை பாருங்க. பிறகு அப்பர் பெருமான் இதே ஆனந்தத்தை பிறகு அவரும் அனுபவிக்கிறார். எங்க மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விண்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நீழலே என்று சுண்ணாம்பு நீச்சரையில ஐம்புலனுக்குரிய இன்பத்தை நீச்சரைக்குள் அனுபவித்தார். அது பிறகு ஏற்பட்டது. அந்த இறைவனுக்கு ஆட்படுகிற நிலையில ஆற்றேன் ஆற்றேன் நீங்க அதை சொல்லலாம். துன்பத்துல படித்தாத்தாங்க அது தெரியும் அந்த சொல்லினுடைய பொருள் என்று. அடியாற்படுவது இதுவே ஆகில் அன்பே அமையும் நீக்கி கொடுங்க பெருமானே. இது விண்ணப்பம் இல்லப்பா, உனக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ அனுபவித்து தான் ஆகணும். சரிங்க பெருமான், அதுவும் அன்புதான். அடியார் படுவது இதுவே ஆகில் அன்பே அமையும் அதிகைக்கடியில வீரட்டான துறை அம்மானே. எந்த உறுதிப்பாடு இருந்தா இப்படி சொல்ல முடியும் நினைச்சு பாருங்க. நாம ஒன்னு கேட்கறோம், ஒன்னு கொடுக்கறாங்க, சாமி மகிழ்ச்சிங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்ப என்ன பண்ணலாம்? பரவாயில்லைங்க பெருமா, நீங்க கொடுக்கலினாலும் ஒரு காரணம் இருக்கும், அப்படி மகிழ்ச்சியோட வந்துருமா என்ன? தனக்கு கேட்டமே அது ஒரு கொடுக்கறன்னு சொன்னானா பாத்தியா அப்படின்னு எல்லாம் வருத்தம் வரும். அப்பர் சாமிட்ட விண்ணப்பிக்கிறார், என் துன்பத்தை நீக்கி கொடு பெருமானை. சுடுகின்றது சூளை தவிர்த்தருடைய, சுடுகின்றது சூளை தவிர்த்தருடைய, அது விண்ணப்பம். ஒருவேளை நீக்கலன்னா அதுவும் அன்பே ஆகும். அது ஒண்ணு எனக்கு ஐயம் இல்லை. எனவே நீக்கினாலும் சரி, நீக்கினாலும் பெருமானே எனக்கு உன்னுடைய திருவடியை தவிர வேறொன்றை நினைக்க மாட்டேன். அங்கே அவர் ஆற்றேன்னார். இவரு ஆற்றா இன்பம் அலர்ந்து அலை செய்ய வந்து மோதுது அந்த இன்பம். அதை அலை செய்ய என்ன பண்ணட்டும்? ஐயோ முடியல பெருமானே, புகழேன் இங்க இருக்கு, விரும்பேன் என்கின்ற பொருள். ஐயோ என்னால இத இன்பத்தை நான் ஏன், எனக்கு தெரியுமே என் தகுதி என்னன்னு. எனவே அந்த இன்பம் வந்து அலை செய்யக்கூடிய நிலையில் அந்த உடம்பை தாங்க முடியாத நிலையில், எனவே அந்த உடம்பை தாங்கள் விரும்பேன், உடம்பை நான் விரும்பேங்கிறார். இந்த இன்பத்தை அனுபவிக்கிறவர் தாங்க உடம்பு வாண்டானார். எந்த இன்பம்? ஆற்றா இன்பத்தை அனுபவிப்பவர் தான் எனக்கு உடம்பு வேண்டாங்கிறார். நாம தான் அந்த இன்பம் என்னன்னே தெரியல, ஆனா நாம யாராவது உடம்பு வேண்டாம்னு சொல்லுவோமான்னு கேட்டா இன்னும் வேண்டும். இதுதான் நம்ம நிலை. ஆக இந்த பகுதி பார்த்தீங்கன்னா குருநாதன் செய்த மாற்றம் அவருள் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு தொட்டு காட்டிக்க இன்னும் முடிச்சாலும் சொல்லல. இங்க என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய என்னை வந்து ஆட்கொண்டான், எளிவந்த நிலையில் ஆட்கொண்டான், அப்படி ஆட்கொண்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அழிந்து போகின்ற பிறவியை நீக்கினான், உடம்பு நீக்கினான், பிறகு என்ன செய்தான், ஆனந்தமாகிய உடம்பை எனக்கு கொடுத்தான், உருகுகின்ற உள்ளமுடைய உடம்பாக என்னை ஆக்கிவிட்டான், அந்த ஆனந்தத்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியல பெருமானே அப்படின்னு நிக்கிறார். இதுதான் இங்க இந்த பத்து வரியில சொல்லப்பட்ட பொருள், அதுதான் இங்க சொல்லப்பட்டு இருக்குதுங்க. இப்படி எல்லாம் செய்திருக்கிறார், என்னால தாங்க முடியல புகழே அப்படின்னு சொல்லுகிறார்.